படம் ஆரம்பமாகிறது 1966ல கேரளாவில் இருக்கிற செரியநாடு அப்படிங்கிற ஏரியாவில் தான். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் வந்து கோபிகிருஷ்ணன். அவரோட வீட்டை காமிக்கிறாங்க. அவரோட அருமை பெருமைகளை பற்றி தான் அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. அதாவது சரியாக படிக்கிறது கிடையாது, ஊரில் ஏகப்பட்ட வம்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. இப்போ அப்படி இருக்கிற ஹீரோ வந்து டிகிரி வந்து அப்ளை பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கும் இல்லையா, அங்கே தான் காமிக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற நிறைய பேர் அங்கே க்யூவில் நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இவர் அங்கே இருக்கிற ஒரு ட்ரெயினர் அப்படின்னு நினச்சி இவருக்கு எல்லோரும் மரியாதை கொடுக்குறாங்க. பட் இவர் பண்ணுறதெல்லாம் அங்கே பார்த்துட்ருக்கிற கர்னல் இவரை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டுருக்க வெளியிலன்னு கேட்கும்போது, நான் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண வந்திருக்கேன், ஏற்கனவே வந்து 3 லெவலில் நான் பாஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவே, அங்கே என்ன பெரிய ஆள் மாதிரி நீ பாட்டுக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி காண்டான கர்னல் வந்து இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பறக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க, போய் நின்று பறன்னு சொல்லி அவர் பறக்கிற போஸ்லேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லும் நிற்க விட்டுடுறாரு. அப்படியே அந்த அகாடமியில் ட்ரைனிங்க்கு வந்து சில பேரில் தான் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தரும் இருக்கார். ஹீரோவும் இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து ட்ரைனிங் வந்து எல்லாருக்குமே நடக்குது. ஆனால் நம்ம ஹீரோ எப்படின்னா ட்ரைனிங்க்கு வந்து ஒழுங்காக போகிறது கிடையாது, லேட்டாக ட்ரைனிங்க்கு போகிறது, ரூம்லேயே படுத்து தூங்குறது, ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கூட பீட்டர் இருக்கார் இல்லையா அவர்கிட்டருந்து சாப்பாடு பிடுங்கி சாப்பிட்றது, கிளாஸ் ரூமில் தூங்குறது, காம்பவுண்ட் வால் எக்ரி குதிச்சு வெளியில் போய் சுற்றுறது, இந்த மாதிரி என்னென்ன அட்ராசிட்டி பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டுருக்காரு. அடிக்கடி இவர் ட்ரைனிங்க்கு லேட்டாக வர்றத நோட் பண்ண அங்கே இருக்கிற சீஃப் வந்து, ஏன் லேட்டாக வர, இனிமேல் லேட்டாக வந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் லேட்டானா கூட அதுக்கு ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்து பெண்டை கட்டுறாரு. பட் இதுக்கு நடுவுலையும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை. அந்த காம்பவுண்ட் எக்ரி குதிச்சு அந்த ஃப்ரெண்டு பீட்டர் இருக்காரு இல்லையா அவரை கூட்டிட்டு ஒரு கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு போறாரு. ஏன்னா அந்த பீட்டர் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட், பெருசா ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு இஷ்டம் இல்லை. பட் அவரை வலுக்கட்டாயமா கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாங்க. அதனால அவருக்கு அந்த கிட்டார்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஹீரோ வந்து அவர் இந்த மாதிரி கான்சர்ட்டுக்கெல்லாம் திட்டத்தனமா அடிக்கடி கூட்டிட்டு போவாரு. இந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில வந்து ஒரு நாள் பார்ட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற அந்த சீஃப் வந்து ஹீரோ கிட்டையும் அந்த பீட்டர் கிட்டையும் பேசும்போது, நீ வந்து நல்லா சாதிக்கிறதுக்கான எல்லா இதுவும் உனக்கு இருக்கு, பட் சார் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல, அவர் ஏன் இந்த அகாடமி விட்டு வெளில போக மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னது, நான் இங்க வந்திருக்கிறது சாதிக்கிறதுக்கு தானே, சாதிச்சு காட்டுவேன் ஹீரோ சொல்றாரு. சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இப்ப மும்பையில போனாலும் இவரை பத்தி நல்லா சொல்லிதான் அனுப்பியிருக்காரு அங்க இருக்கிற சீஃப்ங்கிறதால ஹீரோவை பெண்டை கட்டுறாங்க. ஸோ ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆகி கடைசியில் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிடுறாரு. அங்க அவரை பார்க்க வர பீட்டர் கிட்ட, நான் 1 மாசம் சிக் லீவ்ல போக போறேன், 1 மாசத்துல வந்துருவேன் சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பீட்டர் கிட்ட அந்த அகாடமியில இருக்கிற இன்னொரு ஆபீசர் வந்து சொல்றாரு, நம்ம ஹீரோ வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதா அவங்க அகாடமிக்கு சர்க்குலர் வந்திருக்கிறதா. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவோட லவ்வரான சாரதா கிட்ட சொல்றதுக்காக அந்த பீட்டர் போறாரு. இந்த மாதிரி எங்கள் அகாடமிக்கு வந்து சர்க்குலர் வந்திருக்கு, ஹீரோ வந்து இறந்து போயிட்டதா சொல்லி அப்படின்னு. இப்போ இந்த சாரதா யாரு, அவங்களுக்கும் ஹீரோக்கும் எப்படி பழக்கம் அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த சாரதா அப்படிங்கிறவங்க வந்து நர்சிங் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பர்ஷியா போகணும் அப்படிங்கிறது ஆசை. இவங்க நர்சிங் படிக்கிறது வந்து யார் மூலமானா, நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லி, பிளஸ் ஹீரோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் இங்கே தங்கி படிக்கிறாங்க, அதனால அங்கே லஞ்சுக்கு உங்களை இன்வைட் பண்ணாங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ போயிட்டு அந்த சாரதாவை மீட் பண்ணுறாரு. ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்த உடனே பிடிச்சிருது. பட் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் வேலைக்காரங்களோட பொண்ணு அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஹீரோ வந்து, நான் வந்து முதலாளி, நீ வேலைக்காரங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் ஒரு பையன், நீ ஒரு பொண்ணு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இவங்க லவ் விஷயம் கொஞ்ச நாள்லேயே வந்து ஹீரோவோட வீட்டில் தெரிய வருது. ஹீரோயின் தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, எங்க வீட்டு பையனையே நீ லவ் பண்றான்னு சொல்லி திட்டுறாங்க. அதனால இதுக்கும் மேலேயும் ஹீரோயின் அங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி அங்கிருந்து அவங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோ ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்படிதான் இவங்களோட லவ் லைஃப் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஹீரோ ரொம்பவே அப்செட்டா இருப்பாரு. இவங்க கிட்ட சரியா பேசிருக்க கூட மாட்டாரு, ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி நடந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ ஃப்ரெண்டை மீட் பண்ணி இறந்துட்டாருன்ற நியூஸை கேட்டுட்டு இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் இவங்க கையில வந்து ஒரு பிட்டு பேப்பரை கொடுத்துட்டு போறா, அது யாருன்னு தெரியல. அந்த பேப்பர்ல ஒரு இடத்த எழுதிருக்கு, அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. அது ஒரு சப்வே. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க, பார்த்தா உயிரோட இருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு, அதை பத்தி கேட்கிறாங்க. பட் அவர் வந்து அது ஒரு பெரிய ரகசியம், அதை நான் இங்க சொல்ல விரும்பல, நம்ம உடனே கிளம்பி பர்ஷியா போக போறோம் அப்படின்னு சொல்லி அவரோட பேரு இனிமே வந்து சுதாகர் குரூப் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பர்ஷியா போறாரு, லவ்வரை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. திடீர்னு மறுபடியும் இந்தியா வர போறதா சொல்றாரு வைஃப் கிட்ட. இங்க வீடு வந்து பாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, இந்த டைம்ல போய் நீங்க பாதில எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிலாம் கேட்டா, நான் பண்றது எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்கு தான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபையும் குழந்தைங்களையும் அங்க விட்டுட்டு இவர் கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. இப்போ இந்தியாவில இவரை ரிசீவ் பண்றதுக்காக கேரளால இவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஆனால் இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு டாக்ஸியை கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய சொந்த கார் வராமல் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்லேயே இருக்கிற ஒரு டாக்ஸியை உடனே ரெடி கேஷ் கொடுத்து விலைக்கு வாங்குறாரு. அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்புற ஹீரோ வந்து போகும்போது இவங்க பர்ஷியாவில் இருந்த கதையெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. இவர் கூட இருக்கிற இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தர், அவரும் கொஞ்ச நாள் ஹீரோ கூட பர்ஷியாவில் இருந்துட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ மறுபடியும் இவரை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படியெல்லாம் கேட்குறாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு வாட்டி வந்ததுக்கு பிரச்சனையே இன்னும் ஓயலை, இதில் எங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த காரை விட்டுட்டு வர டிரைவருக்கு வந்து எப்படியாவது ஒரே ஒரு அம்பாசிடராவது வாங்கணுங்கிறது அவரோட கனவு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அம்பாசிடர் இல்லை, 10 அம்பாசிடர் சொந்தமாக புதுசாக வாங்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, ஹீரோ பேரில் 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. அந்த பாலிசி வரணும்னா அதுக்கு ஹீரோ சாகணும். பட் அதுக்கு உண்மையிலேயே அவர் சாக போகிறதில்ல, அவரோட ஹைட்டு கலர்லேயே இருக்க மாதிரியான ஒரு பாடி ஒன்று மார்ச்சர்லேருந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரியே ஒரு பாடி கிடைக்காதான்னு அவங்க தேடுறாங்க. பட் இவங்க சொல்லி வச்சிருந்த பாடியை வந்து அந்த மார்ச்சரியில் முன்னாடியே கெமிக்கலில் வந்து முக்கிட்டதால அந்த பாடியை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு பாடி ஏதாவது கிடைக்கும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணில் பார்க்குறவனெல்லாம் இவனை கொண்டுடலாமா, இந்த பாடியை தூக்கிடலாமா அப்படின்னு இவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. அந்த ஊரில் யாராவது செத்து போயிருக்காங்க, கொண்டு வந்து புதைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை கூட தோண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுமான்னுலாம் பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒரு பாடி வந்து கரை ஒதுங்கியிருக்கு, அதையும் நோட் பண்ணுறாங்க. பட் இவங்க பார்க்குற எந்த பாடியுமே நம்ம ஹீரோவோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இல்லை. இதுக்கு நடுவில் ஒரு நாள் இவங்க ஒரு பாரில் போய் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இந்த பிளானை பற்றி பேசிட்டு. அப்போ கூட இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பாரில் இருக்கிற வெயிட்டர் வந்து பக்கத்தில் நிற்கிறத பார்த்ததும் ஹீரோவோட ஹைட்டு வெயிட்டுக்கு மேட்ச் மாதிரியே இருக்கு. சோ அவனை குடிக்க வச்சு நைஸா கூட்டு போய் காலி பண்ணிடலான்னு பிளான் பண்றாரு. பட் அந்த ஆள் வந்து வரமாட்டேன்னு சொல்லவே பிரச்சனையாய் இருக்கிற எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப கோவமான ஹீரோ, என்னத்தையாவது பண்ணுங்க, தயவு பண்ணி விட்டுடுங்க, உன்னால ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா ஷேர் கேட்டு வராத, நானே பாத்துக்கிறேன்னு கோவமா கிளம்பிடுறாரு. ஹீரோ கோவமாக பேசிட்டு போனதில் கடுப்பான அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, கூட இருக்கிற மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து வேறு ஏதாவது பாடி கிடைக்குமா என்ன பண்ணலான்றத பேசிகிட்டு இருக்கும்போது 8 லட்சத்து 4 ஷரா எதுக்கு பிரிக்கணும், 3 ஷரா பிரித்தா நமக்கு இன்னும் ஜாஸ்தி அமௌண்ட் கிடைக்கும்ல, எதுக்காக ஆளை வெளில தேடணும், நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனே வந்து அவனோட ஹைட் வெயிட்டுக்கு மேட்ச் ஆவானே அப்படின்னு சொன்னதும் கூட இருக்கிற ஒரு ஆளையே கொல்ல போகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஷாக் ஆறாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி பேசிட்டு அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கான். கிளம்பும் போது அந்த சிகரெட்டை காரில் தூக்கி போட்டு அந்த காரை கொளுத்தி பற்ற வச்சுட்டு போயிடுறான். இப்போ மறுநாள் காலையில் அந்த கார் எரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல போலீஸ் வராங்க. அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க. அந்த காருக்குள்ளே ஒரு பாடி இருக்குது. ஸோ அந்த பாடியோட எரிஞ்சு போயிருக்கிறது வந்து நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஹீரோட கார் தான் அப்படிங்கிறதால. பட் பாடி வந்து ரொம்ப எரிஞ்சிருக்கிறதால முகத்தை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி வரணும்னா அது 80ஸுங்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால இப்போது ஹீரோக்கு சம்மந்தமானவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, ஹீரோட ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பாசிபிளாக அது ஹீரோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனோட வீட்டுக்கு போய் மீட் பண்ணி அவன்கிட்ட கேட்கும்போது ஏற்கனவே போலீஸ் அந்த சைடெல்லாம் போய் நோட்டை விட்டுருக்காங்க. அவன் வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்கன்னு சொன்னதும் அது எப்படி ஒரு ரிலேட்டிவ் இறந்துருக்காங்கன்னா வீட்டில் நான்வெஜ் சமைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டெல்லாம் சுற்றி வந்து பார்க்குறாரு. இப்போ பின்னாடி சைடில் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது, அந்த பாத்ரூமை போய் பார்க்குறாரு. அதில் வந்து கொஞ்சம் முடி கிடக்கு, அந்த இடம் வந்து ஏதாவது வச்சு எரிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்ன நீ வீட்லேயே வந்து ஹேர் கட் பண்ணி எரிச்சிருவியா, என்ன பார்பர் ஷாப் எல்லாம் போக மாட்டியா, சரி ஓகே உன் கையை காமி அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ். அவனுக்கு புரியலை, இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான், இல்லை ஒழுங்கு மரியாதையை உன் கையை காமி ஷர்ட்டை மடிச்சு விடு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அவனோட கையில் வந்து தீக்காயம் இருக்குது. இது எப்படி பட்டதுன்னு கேட்டால், இல்லை அடுப்பு பற்ற வைக்கும் போது பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறான். முகத்துலேயும் லேசான காயம் இருக்குது, அது கூட அடுப்பு பற்ற வைக்கும் போது தான் வந்ததான்னு கேட்குறாரு. அதுக்கும் ஆமான்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் கேட்டால் நீ பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனை விசாரிக்கிறாரு. பட் அவன் எதுவுமே சொல்கிறதா இல்லை. 2 நாளைக்கு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம இவனை காய விடுங்க அப்படின்னு சொல்லி பச்சை தண்ணி கூட காட்டாமல் அவனை நல்லா காய விடுறாங்க. கடைசியில் 2 நாள் கழிச்சு வந்து அவனை கேட்கும்போது, நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன், அந்த குரூப்பை கொன்னது வந்து நான் தான். கொஞ்ச நாள் நாம கூட பர்ஷியாவில் போய் வேலை செஞ்சேன், என்கிட்ட மாடு மாதிரி வேலையை மட்டும் வாங்கிட்டு கடைசியில் வெறும் கையோடு அனுப்பி வச்சிட்டான். அதனால அவன் மேலே இருக்கிற கோபத்தில் என்னைக்கு அவன் என்கிட்ட மாட்டுவான்னு நான் சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து என்கிட்ட மாட்டினான், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நான் காரோட அவனை கொளுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறதுல இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. ஏதோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக காணாமல் போன மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்ஸில் செக் பண்ண சொல்கிறாரு. அப்படி மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்ஸை செக் பண்ணும்போது சார்லி அப்படிங்கிற அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தனை வந்து காணும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த சார்லியோட வீட்டுக்கு போயிட்டு இந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றியும் சொல்லி அவன் எங்கே போனா என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த பாடியிலேருந்து ஒரு சின்ன பீஸ் துணி உங்களுக்கு கிடச்சிருக்கோ, அந்த துணியை கொண்டு வந்து சார்லியோட வைஃப் கிட்ட காமிச்சு கேட்டால் அது அவங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த காரில் எரிஞ்சு போனது வந்து சார்லி அப்படிங்கிறத இவங்க கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா ஒருத்தனை, அவனை வந்து அடி அடின்னு அடிச்சு உண்மையை சொல்ல சொல்லி கேட்குறாங்க. வலி தாங்க முடியாம கடைசியில் அவனும் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். என்னன்னா அன்னைக்கு நைட்டு கீழே போனதுக்கு அப்புறம் மூணு பேரும் நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இந்த பாடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது நடுவில் ரோட்ல ஒரு இடத்துல அந்த சார்லி நிக்கிறத பார்த்திருப்பாங்க. அவன் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் பஸ் மிஸ் ஆனதால எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கேன், எனக்கு லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லி இவங்க கார்ல தான் வந்திருப்பான். அப்படி கார்ல லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வரும்போது அவனை ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா, சர்ச்சுக்கு போகணும், நான் குடிக்க மாட்டேன்னு அவன் எவ்வளவோ சொல்லுவான். கடைசியில் இந்த ஃப்ரெண்டு பின்சீட்ல போய் உட்காந்து அவன் வாயை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி அவன் வாயில ட்ரிங்க்ஸ் ஊத்தி கழுத்தை நெரிச்சு அவனை கொலையும் பண்ணிடுவாரு. இப்ப கொலை பண்ண இந்த பாடியோட இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை பாக்குறதுக்கு போறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு நீ கேட்ட மாதிரி பாடி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் ஹீரோக்கு வந்து இவங்க கொலை பண்ணி கொண்டு வந்தது தெரியாது, எங்கிருந்தோ இறந்து போன பாடியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து அந்த பாடி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பின்னாடி பக்கம் இருக்கிற பாத்ரூம்ல வச்சு ஹீரோவோட நகை வாட்ச்னு ஹீரோ சம்பந்தமான எல்லா பொருளையுமே வந்து அந்த ஆளுக்கு போட்டு விட்டு அந்த முகத்தை மட்டும் நம்ம இங்க வச்சு எரிச்சுட்டு மிச்ச உடம்பெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் முகத்தை மட்டும் எரிக்கிறாங்க. அப்படி எரிச்சதுனால தான் அந்த கறி எல்லாம் வச்சு முடியெல்லாம் வச்சு இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த காரை கொண்டு வந்து ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டு பத்த வச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெண்டு கையில் வந்து நெருப்பு பட்டிருக்கும். அந்த தீக்காயமும் வந்து போலீஸ் பார்க்கும்போது இருந்தது இதுலேருந்து தான். இப்போ கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னா இல்லையா, அதனால அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டு வந்து ஜெயிலில் வச்சு விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு ஆளுக்கு 2 லட்சம் ஷேர் தரேன்னு சொன்னால், ஸோ பணத்துக்காக ஆசைப்பட்டதான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், எங்களை வந்து பணத்தாசையை காமிச்சு ஏமாத்திட்டான், தயவு பண்ணி நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஆனால் இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, குரூப்புக்கு அந்த பர்ஷியால் மாத சம்பளமே 80,000 ரூபா அப்படி இருக்கும்போது வெறும் 2 லட்சம் ரூபா ஷேருக்காக வந்து அவன் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருப்பானா, கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லி அவரோட ஃபோட்டோஸை எல்லா ஏரியாவுக்கும் அனுப்ப சொல்கிறாங்க. இப்போ அந்த குரூப்பை காமிக்கிறாங்க, அதான் நம்ம ஹீரோ. அவர் வந்து ஒரு ஹோட்டல் லாட்ஜில் தங்கியிருக்காரு, அங்கே இருக்கிற ரூம் பாய் கிட்ட வந்து ஷேவ் பண்ணணும், பிளேடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வந்து அவரோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இவன் வந்து இந்த ஊர்ல 2 லட்சம் ரூபாக்காக இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக ஏமாத்தணும்னு நினைக்கல, இவனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு நாட்டுல இவன் இறந்துட்டான் அப்படின்னு நம்ப வைக்கணும், அதனாலதான் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் கூட எடுக்காம அவன் இங்க வந்திருக்கான். ஸோ இவன் ஏமாத்த வேண்டியது நம்ம நாட்டை கிடையாது, வேற ஏதோ ஒரு நாட்டையும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேஷனுக்கு இந்த லாட்ஜ்ல இருந்து கால் வருது. இந்த ரூம் பாய் பார்த்ததான் வந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். அதனால போலீஸ் உடனே இந்த லாட்ஜுக்கு வந்து தேடுறாங்க. வந்து பார்த்தா ஹீரோவை காணும், ஜன்னல் வழியா துணியை கட்டி வெளில தப்பிச்சு போயிருக்காரு. ஸோ உடனே கீழே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் தான் அனுப்புறாங்க. பட் அதுக்குள்ள ஹீரோ வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அதனால அங்க கேரளாலேயே இருக்கிற ஹீரோவோட தாத்தா வீட்டுக்கு போய் அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. எனக்கு கோபிகிருஷ்ணனை பத்தி எதுவுமே தெரியாது, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு வயசு ஆகுது, அப்படி இருக்கும்போது என்னை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்கன்னா அதை நான் பின்விளைவுகளை நீங்க தான் சந்திக்கணும்னு சொல்லவே இவங்க என்ன பண்றாங்க, அவரை கூப்பிட்டு அடிச்சாதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நார்கோட்டிக் டெஸ்ட் பண்றாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும் போது ஹீரோ இங்க வந்தது, அவர் வந்து போபால் போக போறதா சொன்னதெல்லாம் அவர் உளறிடுறாரு. அதனால போபால்ல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல போய் விசாரிச்சா அவன் இங்க வந்தான் பட் இங்க இருந்து போயிட்டான், ஒருவேளை இப்ப வந்து அவன் பாம்பேல இருக்கிற எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லவே பாம்பேக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கிருந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. அவன் தப்பிச்சு வந்தான்னு எங்களுக்கு எப்படி தெரியும், இதே வந்தான் உடனே கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னது. அவர் தங்கியிருந்த ரூம் எல்லாம் செக் பண்றாங்க. அங்க சுகருக்காக அவர் இன்சுலின் எடுத்துக்கிற மெடிசினோட ரெசிப்டை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஆள் யாருமே வந்து அங்க இல்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாம்பே போபால் இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அந்த எல்லா ஏரியாலையுமே ஹீரோட போட்டோ ஒட்டி வாண்டட் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவரை பார்த்ததா சொல்லி ஸ்டேஷனுக்கு நிறைய லெட்டர்ஸ் வருது. அதுல ஒரு லெட்டர்ல வந்து இவர் போய் யாரை மீட் பண்ணாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் கூட இருக்கு. அப்படி அவர் யாரை மீட் பண்ணாரோ அந்த ஆளு போயிட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் மீட் பண்றாரு. அவன் ஒரு ஏஜென்ட், ஹீரோவை பத்தின டீடைல்ஸ் அட்ரஸ் வந்து ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பான். இன்ஸ்பெக்டர் போனதும் அந்த பேப்பரை கிடைச்சு அவன் முழுங்கிடுறான். ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லிட்டு அந்த டைரியில இப்ப அவன் எழுதின அச்சு அடுத்த பேஜ்ல இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு அது எந்த அட்ரஸ்ன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். அங்க அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது, அது வந்து ஒரு கப்பலோட ரெஸ்டாரண்டோட விசிட்டிங் கார்டு. ஸோ அதை வச்சு அது எந்த கப்பல்ல இருக்கோ அந்த கப்பல் மூலமா தான் தப்பிச்சு போக போறான் அப்படிங்கறத புரிஞ்சு அந்த கப்பல்ல வந்து இருக்காரான்னு சர்ச் பண்ண வராரு. அப்ப அங்க சாமியார் வேஷம் போட்ட ஒரு ஆள் வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போறான். சோ அந்த ஹீரோ தான் மாறு வேஷத்துல போறான் போல இருக்குன்னு பிடிச்சா அவன் யாரும் போலீஸ் சாமியார். இப்ப அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு ஹீரோ அந்த கப்பல் இல்லைன்னு வெளில வராங்க. போலீஸ் போக வேண்டிய ஒரு வேன்ல டிரைவரை காணும். ஸோ வந்து இன்ஸ்பெக்டர் ஷாக்கிங்காக பார்த்துட்டே இருக்காரு, அந்த டிரைவர் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணி நமக்கு மறுபடியும் அந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் ஹீரோ இருந்தார் இல்லையா அந்த டைமில் காமிக்கிறாங்க. அந்த ட்ரைனிங் அகாடமியில் இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே அடைஞ்சிருக்கவே ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அடிக்கடி அவ்வளோ பெரிய செவரு, அந்த செவரவே துணியெல்லாம் ஒன்றா சேர்த்து கயிறாக கட்டி வெளில எகிரி குதிச்சு போய் சுற்றிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாள் சுற்றிட்டு இருக்கும் போது தான் சரக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடும் போது அங்க இருக்கிற பசங்க உங்க கேம்பஸ் ஸ்கூல்லயே ரம் கிடைக்குமே, நீங்க எங்க கிட்ட வந்து கேக்குறீங்கன்னு சொன்னது, இவங்க கேம்பஸ் ஸ்கூல்லயே எங்க ரம் கிடைக்குதுன்னு போய் பாப்பாரு. பார்த்தா அது இவங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஆபீசர் தான். ஸோ அவர்கிட்ட பழக்கமாய் அதுக்கப்புறம் ரொட்டீனா அவர்கிட்ட இந்த ரம்மை வாங்கி ஒரு வெளில வந்து விற்க ஆரம்பிச்சு அந்த ஷேரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, எதுக்காக ரம்ம மட்டும் விற்கணும், இந்த மாதிரி உள்ளுக்குள்ள யூஸ் பண்ற எவ்வளவோ குவாலிட்டியான பொருள் இருக்கலையே அதெல்லாம் வெளில இருக்கிற பசங்க கிட்ட விற்கலாம்னு சொல்லி ஷூ எல்லாம் கூட விற்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல தான் ஒரு நாள் பார்ட்டி நடக்கும்போது அங்க இருக்கிற சீஃப் வந்து, நீ சாதிக்க தான் இங்க வந்த, உன்னை நான் பாம்பேக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, சோ அந்த மாதிரி பாம்பேக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த சீஃப் சொன்ன சர்ப்ரைஸே அந்த பாம்பேல இருக்கிற இடத்துல இருக்கிற ஆபீசர் தான். சோ ஹீரோக்கு ஏகப்பட்ட வேலை கொடுத்து பெண்டு கழட்டுறாரு. குறிப்பா ஹீரோ அங்க பாக்குற வேலை என்ன அப்படின்னா, அங்க வர ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுதான். ஸோ இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டாக்கை செக் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் அந்த டைம்ல தான் வந்து இவருக்கு அங்கே ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த ஸ்டாக்ஸ்லேயே கையை வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதை வெளில இருக்கிற மார்க்கெட்டில் விற்கிறாரு. அந்த வெளில இருக்கிற மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஏஜென்ட் தான் வந்து ஏற்கனவே போலீஸ் கூட வந்து மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜென்ட் அப்படி தான் அவன் கூட பழக்கமாகி இவர் வந்து இந்த பொருள் எல்லாம் வெளில விற்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவன் வந்து ஒரு ஏஜென்ட்டுங்கிறதால அவனுக்கு நிறைய பேர் கூட டீலிங் இருக்கும். அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற சில பேரோட காண்டாக்ட் எல்லாம் கூட ஹீரோக்கு கிடைக்குது. இப்படி ஸ்டாக் எல்லாம் திருடி வந்து இவர் வெள்ளி மார்க்கெட்ல விற்கிற விஷயம் வந்து ஒரு நாள் அங்க இருக்கிற அந்த ஆபீசருக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கோட டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவ்வளோ சீக்கிரம் எப்படி கொடுக்க முடியும், ஒரு வார டைம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் திடீர்னு கேட்கவே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதனால ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. இப்படி டென்ஷனா இருக்கிற இந்த டைம் தான் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒன்னா வெளில சுத்தும் போது ஒரு நாள் அவங்க கிட்ட சரியா பேசாம டென்ஷனால இருந்திருப்பாரு இல்லையா அந்த டைம். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆகி சிக் லீவ்ல ஒரு மாசம் ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு. கடைசியில இவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த அகாடமிக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப அந்த டைம்லயே போலீஸ் வந்து ஹீரோட அப்பா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, என் பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அக்கம் பக்கத்துலயும் விசாரிக்கணும்னு போறாங்க. ஏன்னா டெத் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி செக் பண்ண வரும்போது போலீஸே ஹீரோ கையில டெத் சர்டிபிகேட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா போலீஸுமே வந்து இவருக்கு உடந்தையா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இவரோட லவ்வருக்கு தெரிய வந்திருக்கும். அப்ப ஒரு ஆள் வந்து கையில ஒரு பிட்டு பேப்பரை கொடுத்து ஒரு இடத்துல ஹீரோ மீட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போவான் இல்லையா, அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த ஏஜென்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் கோபிகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை சுதாகர் குரூப் அப்படின்னு மாத்தி இவர் பர்ஷியாவுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஏற்கனவே ஸ்டோரியில தெரியும். இவருக்கு வந்து பர்ஷியால ஒரு எண்ணெய் கிடங்க வந்து வச்சிருக்கிற ஒரு ஆயில் கம்பெனில தான் வேலை கிடைக்கும். அந்த எண்ணெய் கிடங்க வச்சிருக்காரு இல்லையா அந்த இளவரசருக்கு இல்லீகலா எல்லா டீலிங்கும் பண்ணி கொடுக்கறது தான் ஹீரோட வேலை. ஸோ பிளாக் மார்க்கெட்ல வந்து இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கறது வந்து ஒரு பிளாக் கோல்டு மாதிரின்னு சொல்லி அது மூலமா தான் ஏகப்பட்ட கோடி கணக்கில் காசை வந்து இந்த இளவரசருக்கு ஹீரோ வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. பட் அதுக்கு அந்த இளவரசர் ஹீரோக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப சின்ன அளவு கமிஷன் தான். ஸோ நான் இவனுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வேலை பண்ணி கொடுக்குறேன், பட் நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி எனக்கு இவ்வளோதான் இவன் கமிஷன் தரான், இது அத்தனையுமே வந்து எனக்கே சொந்தமாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோ தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவர் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதால இவங்கிட்ட இருந்து எப்படி வந்து அடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து அடிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி தான் இவர் கூடவே வந்து இவர் ஊட சேர்ந்து ஷாபு அப்படிங்கிற ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அவரும் ஹீரோவும் சேர்ந்துதான் வந்து கேரளா கிளம்பணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ வைஃப் கிட்ட போயிட்டு இந்தியாவுக்கு போக போற விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாரு. அப்பதான் அவங்க இவர் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரு இல்லையா அந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சேஃப்டிக்கு தான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேற ஒரு பாடியை வந்து எரிச்சு இவர் செத்து போன மாதிரி செட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இவர் பண்ண அந்த எல்லா பிளானுமே வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எங்கிருந்துன்னா அந்த லான்ஜ்ல இவரை தேடி போலீஸ் வந்திருப்பாங்க. பட் இவர் அங்க இருந்திருக்க மாட்டார் இல்லையா. உண்மையிலேயே இவர் ஜன்னல் வழியா தப்பிச்சு போகணும் தான் பாத்ரூம் குள்ள போய் துணியை கட்டி இறங்க பாத்திருப்பாரு. அப்ப அந்த பாத்ரூமோட ரூஃப்க்கு மேல ஒரு கேப் இருக்கிறத பாத்துட்டு அந்த ரூஃப் மேலதான் போய் ஒழிஞ்சுப்பாரு. போலீஸ் வந்து இவர் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டு தான் நினைச்சு கீழெல்லாம் போய் தேடிட்டு இருப்பாங்க. பட் அது வரைக்குமே ஹீரோ வந்து அந்த ரூஃப்க்கு மேலேயே தான் இருப்பாரு. அங்க இருக்கிற எல்லா நடமாட்டமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரூம் பாய் தான் இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு அவனை கட்டி போட்டு அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற யாரும் பேசுற மாதிரி கால் பண்ணி அடுத்தடுத்த இன்ஸ்பெக்டர் எங்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அதுக்கேத்த மாதிரி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் பண்றது என்னன்னா இன்ஸ்பெக்டர் இவரை ஃபாலோ பண்ணல, இவர் தான் இன்ஸ்பெக்டரோட ஒவ்வொரு மூவியும் ஃபாலோ பண்றாரு. அடுத்தடுத்து ஹீரோ போற ஒவ்வொரு இடத்தையுமே வந்து இன்ஸ்பெக்டரும் அடுத்தடுத்து போய் அவரை பத்தி விசாரிச்சுட்டே இருக்காரு. பட் ஹீரோ தப்பிச்சுட்டே தான் இருக்காரு. இதுக்கு நடுவில் ஹீரோட வைஃபை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது யாரோ வந்து அவங்க கையில ஒரு பிட்டு பேப்பரை கொடுக்குறாங்க. அதை பிரிச்சு படிச்சு பார்த்தவங்க ஹீரோ வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அவர் சேஃபா தான் இருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அப்படி ஃபாலோ பண்ணும் போதுதான் ஹீரோவை தேடி இன்ஸ்பெக்டர் வந்து கப்பலுக்கு போவாரு. அப்ப போலீஸ் எல்லாருமே ஒரு வேன்ல போவாங்க இல்லையா, அந்த வேனோட டிரைவரா போலீஸ் மாதிரியே வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமா ஹீரோவும் அந்த கப்பல் கிட்ட போறாரு. இந்த கப்பலுக்குள்ள ஹீரோவை தேட போலீஸ் ஆபீசர் போறாங்க இல்லையா, அவங்க கூடயே தேட போற ஒரு போலீஸ் மாதிரி இவரும் கப்பலுக்குள்ள போயிடுறாரு. ஸோ போலீஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு தேடும் போது அந்த சான்ஸையே யூஸ் பண்ணி ஹீரோவும் அந்த கப்பலுக்குள்ள போய் பதுங்கிக்கிறாரு. போலீஸ் வந்து அந்த சாமியாரை பார்த்துட்டு ஹீரோ மாறவேஷத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி பிடிக்க போனது வந்து இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அது இவர் தப்பிக்கிறதுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. எப்படியோ அந்த கப்பல்ல இருந்து ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு. பட் இன்ஸ்பெக்டருக்கு டிம்பி கொடுத்துட்டு அதே கப்பல்ல டிராவல் பண்றாரு. எப்படின்னா அந்த கப்பல் இருக்கிற ரெஸ்டாரண்டோட வெயிட்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு தான் டிராவல் பண்றாரு. அப்ப அந்த கப்பல்ல இருக்க ஒரு பாசஞ்சர் கிட்ட போய் ஹீரோ பேசுறாரு. அவரோட ஃப்ரெண்டு தான். இப்ப ஹீரோ போக போற அடுத்த ஊருக்கான ஒரு போலி பாஸ்போர்ட்டை வேற ஒரு பேர்ல அந்த ஃப்ரெண்டு கொடுக்கறாரு. இப்ப ஹீரோவோட புது பேர் வந்து அலெக்சாண்டர். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஹீரோ 800,000 இன்சூரன்ஸ் காசுக்காக தான் இந்த செத்து போன டிராமாவை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே ஹீரோவோட பிளான் என்ன அப்படின்னா, அவர் வேலை பாக்குறாரு இல்லையா ஒரு ஷேக் கிட்ட, அந்த இளவரசன் வந்து க்ரூட் ஆயில வந்து கடத்துறது அவங்க அப்பா விட பெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லீகலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அடுத்த ஒரு கன்சைன்மெண்ட் வருது கிட்டத்தட்ட 3 மில்லியன் US டாலர்ஸ்க்காக. அந்த காசை ஹீரோ அவரே வந்து அடிச்சிடணும்னு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் செத்து போனவர் ஒரு டிராமா பண்றதுக்காக இவர் கூடவே பர்ஷியால இருக்கிற இவரோட ஆளை கூட்டிட்டு போய் அங்க இந்தியால யாரை வச்சு இதை பண்ணணும்ன்ற ஒரு பிளான், அதாவது ஒருத்தனை கொலை பண்ணி அவனை எரிச்சு பாடியை மாத்திரலான்னு ஒரு ஆள் டிசைட் பண்ணுவாள். இன்ஃபேக்ட் அந்த பிளானே வந்து ஹீரோவோட பிளானே தான். இது வரைக்கும் நடந்த எல்லாமே இவரோட பிளான் படியே தான் நடந்திருக்கும். இப்ப அலெக்சாண்டர் அப்படிங்கிற பேர்ல ஹீரோ வந்து கப்பலை விட்டு இறங்குறாரு. அப்போ அதே கப்பல்ல அந்த ஷேக் வந்து நிக்கிறான். ஹீரோ அலெக்சாண்டர்னு பேரை சொல்லி கூப்பிடுறான். அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கப்பல்ல போற விஷயத்த முன்னாடி தெரிஞ்சுட்டு வந்து கப்பல்ல தேடுவார் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே வந்து அந்த ஷேக் தான். அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவன் ஆளுங்களை வச்சு தெரிஞ்சிருக்கான். இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து இவனுக்கு கால் பண்ணி அவன் தப்பிச்சு போன விஷயத்த சொல்றாரு. அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையும் கட் பண்ணி ப்ரெசென்ட்ல இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரிட்டையர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கதை எல்லாத்தையுமே அவரோட டைரியில அவர் எழுதி வச்சிருப்பாரு. அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படிக்கிற மாதிரி தான் இந்த மொத்த ஸ்டோரியும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது, ஹீரோ வேற ஒரு வேஷத்துல இருக்க மாதிரி ஒரு போட்டோவோட. அப்போ அன்னைக்கு கப்பல்ல அந்த ஷேக் பார்த்தான் இல்லையா அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல ஹீரோ ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே பார்த்தா நியூஸ் பேப்பர்ல வருது என்னன்னா, இந்த மாதிரி ராயல் ஃபேமிலியை சேர்ந்த இளவரசர் வந்து கார் கிராஷ்ல இறந்து போயிட்டாருன்னு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணது என்னன்னா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சா கூட அவனோட லைஃப் ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து நொந்து போற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஷேக் பிளான் பண்ணுவான். பட் அந்த வேலை வந்து இவர்கிட்ட நடக்கல. இவர் அவன் கதையை முடிச்சுட்டு வேற வேற பேர்ல வேற வேற வேஷத்துல இன்னமும் இவரோட லைஃப் வந்து தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்காரு. இதோட இந்த குறு படத்தோட ஸ்டோரி முடியுது.